இன்றைக்கி இந்த எபேசியர் நிருபத்தில் கடைசி வரிக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஒரு ஒரு மைண்ட் ஷேட்டரிங்னுவாங்க, மனதையே செதறடிக்கக்கூடிய ஒரு மாதிரி வரி இது. கிருபையிலிருந்து நம்மளை மகிமைக்கு கொண்டு போகிற ஒரு வரின்னு சொல்லலாம். பவுலுடைய கிளைமேக்ஸ்னுவாங்க, கடைசியில் முடியுது இல்லைங்களா, அதுக்கு தான் கிளைமேக்ஸ். பவுலுடைய ஜபத்தின் விண்ணப்பத்தினுடைய கிளைமேக்ஸு தான் இந்த வரி. அது அவருடைய ஜபத்துக்கு கிளைமேக்ஸ் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய கிளைமேக்ஸும் இது தான். அவ்வளோ அற்புதமான வரி. அந்த வரி என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் இங்கிலீஷில் அது ஒழுத்தா முடியும், தமிழில் வேறு மாதிரி வருது. என்ன அந்த வரி? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புறவருடைய நிறைவாகிய. இதுதான் நம்மளுடைய எபேசியர் 1வது அதிகாரத்தில் இருக்கிற கடைசி செய்தி. இது 28வது செய்தி. ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு திருப்தி. ஏன்னா இது வரைக்கும் அறியாத, படிக்காத, உணராத சத்தியங்களை நம்ம ஆண்டவர் அருமையான விதத்தில் இதை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப திருப்தியாக, எனக்கு தனிப்பட்ட விதத்தில் மிகுந்த ஆசீர்வாதமாக எனக்கு இருந்திருக்கு. ஆண்டவர் ஆராதிப்பதற்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய மகத்துவமான ரட்சிப்பை மதித்து அதை உணர்வதற்கும் உதவியாக இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் சோகமாக இருக்கிறது, ஏன்னா எவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்குது, சொல்லாமல் விட்டுட்டோம். இந்த அதிகாரமே ஃபுல், அது ஃபுல்லாக தான் பொங்கி வழிகிற அதிகாரம். எவ்வளவோ சொல்லாமல் இருக்குது, அதெல்லாம் சொல்லாமல் இருக்கிறோமே, அதெல்லாம் விட்டுட்டோமேனு ஒரு சோகம்தான். ஒருவேளை இதை இந்த வரியை முடிச்சுட்டு திருப்பி 1வது வசனத்துலேருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கூட யோசனை. ஆனால் பயப்படாதீங்க, அப்படி செய்ய மாட்டேன். இந்த வாரம் நம்ம முடிச்சுட்டு அடுத்த அதிகாரத்துக்கு தான் நம்ம போவோம். என்னை நான் கட்டுப்படுத்திக்கிறேன். பவுலுடைய விண்ணப்பம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவர் அழைப்பின் நம்பிக்கை என்ன, நம்முடைய சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம் என்ன, நமக்குள்ளே வேலை செய்கிற வல்லமை என்ன. எங்கெங்கே பாஸ்டர் வல்லமை இருக்குது, வல்லமையே இல்லையே அப்படின்னா, இந்த 4 காரியத்தில் நீங்கள் நினச்சா தான் உங்களுக்கு வல்லமை வர முடியும். இந்த 4 காரியத்தை வச்சு தியானிக்கும் போது வல்லமை நமக்குள்ள பாயும். இந்த 4 வச்சு அளவு போடு உனக்கு இருக்கிற வல்லமை என்ன. இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பி பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார வைத்து, எல்லாமே அவருடைய அடக்கி ஆளுகிற காலின் கீழே வைத்து அவரை சபைக்கு ஈவாக கொடுத்தார். அது 4 பணிகள். சொல்லி முடியாத ஈவு சபைக்கு கொடுக்கப்பட்ட ஈவு. நம்ம போன வாரம் பார்த்தோம் 5G என்ற ஒரு அப்ரிவேஷன். கிவர் யார், கொடுத்தவர் யார்? மகிமையின் பிதா. மகிமையின் பிதா கொடுத்தாருனா அது மகிமையான ஈவாக தான் இருக்கும். என்ன ஈவை கொடுத்தாரு? இயேசு கிறிஸ்துவை வெறும் அவரை சிலுவையில் தாழ்மையாக கொடுத்தது மாத்திரம் இல்லை, அதே இயேசுவை உயிரோடு எழுப்பி தன்னுடைய வலது பார்சத்தில் அதிகாரப்பூர்வமாக ராஜரீக அதிகாரம் கொடுத்து அவர் காலின் கீழே சகலத்தையும் கொண்டு வந்து அவரை அந்த கெப்பாசிட்டியில், அந்த பதவியில் அவரை ஈவாக மீண்டுமாக சபைக்கு கொடுத்துருக்கிறார். நாம் என்ன சொல்வது? அதை நம்ம பார்த்தோம். அதை பெற்றவர்கள் யாரு? இப்போ சபைன்னு பேர் வச்சிருக்கிறதெல்லாம் இல்லை, வேதபூர்வமான பிப்ளிக்கல் சர்ச். அதுக்கு என்ன அடிப்படையில்? ஏன் சர்ச்சுக்கு தான் இந்த ஈவு? யோசிச்சு பாருங்க, சர்ச்சினுடைய சென்டரை நம்ம மதிக்கணுங்க. எவ்வளோ தவறான எண்ணங்கள் சர்ச்சை பற்றி சின்ன வயசுலேருந்தே நமக்கு. ஊர்லெலாம் நம்ம 50-100 வருஷமாக சபையை கொலைச்சி கிடக்கிறாங்க. எல்லாம் சபைன்றதே தப்பான எண்ணத்தில் இருக்காங்க. அதே எண்ணத்தில் தான் நம்மளும் இந்த சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம். பைபிளை பார்த்து படிச்சுக்கணும் நம்ம சர்ச்சுன்னா என்னன்னு. இயேசுடைய தெரிந்து கொள்ளுதல், முன்குறித்துதல், மீட்பு, இயேசுடைய மரணம், உயிர்த்தெழுதல், வீற்றிருத்துதல் எல்லாமே செய்யப்பட்டது இயேசுவை சபைக்கு ஈவாக கொடுப்பதற்கு. அம்மாடி எவ்வளோ பெருசு சபை. அதனோட நோக்கம் என்ன? சபையினுடைய உச்ச நோக்கம் என்ன? அதனோட எல்லை என்ன? இந்த சபை தான் இயேசு கிறிஸ்துவுடைய மனவாட்டியாக மாற்றி தேவனுடைய சகல பரிபூர்ணங்களும் வெளிப்படக்கூடிய சாதனமாக நித்தியத்துக்கு அதை கொண்டு போக வேண்டும். அதுதான் சபையுடைய எல்லை, அதுதான் நோக்கம். அதுக்கு தான் இப்படிப்பட்ட ஈவு. அந்த ஈவு கொடுத்த காரணம், முதல் காரணத்தை நம்ம போன வாரம் பார்த்தோம். என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம். அது ஒரு அடைமொழி இல்லைங்களா? அடைமொழி. இயேசுக்கும் சபைக்கும் இருக்கக்கூடிய உறவில் இருக்கக்கூடிய 4 உண்மைகளை அது சொல்லுகிறது. நம்ம தலைக்கும் நம்ம உடம்புக்கும் இருக்கக்கூடிய உறவில் என்ன இருக்குது? அது 4 தான் இருக்குது. என்ன இருக்குது? முதலாவது, ஒரு உயிர்ப்பாயும் ஆர்கானிக் ரிலேஷன்ஷிப் இல்லைங்களா. நம்ம தலைக்கும் என் கைக்கும் காலுக்கும் உயிர்ப்பாயிற உறவு தானே இருக்குது. ரெண்டாவது பரிதபிக்கிற ரிலேஷன்ஷிப், என் காலுக்கு ஒன்றாச்சுன்னா கைக்கு ஒன்றாச்சுன்னா தலை இவ்வளோ பயோன்னு பரிதபிக்குது. அந்த மாதிரி தான் இயேசுக்கும் சபைக்கும் உறவு. இன்னொன்று அடங்கி செயல்படும் உறவு, என் தலை என்ன சொல்லுதோ அது என் முழு உடம்பும் அடங்கி அதுக்கு செயல்படும். கடைசியாக ஒன்றிணைக்கப்பட்டு செயல்படுகிற உறவு. தலை ஒன்று சொன்னால் கால் ஒன்று செய்ய, கால் காது ஒன்று செய்ய, தலை கண் ஒன்று செய்யாது, எல்லாமே குவார்டினேட்டடாக வேலை செய்யும் இல்லைங்களா. அந்த உறவை வலியுறுத்தும்படிக்கு தான் சபை வந்து இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாக இருக்கிறது. அவர் தான் அந்த சபைக்கு தலைவர், அவர் தான் அந்த சபைக்கு எஜமானன். நான் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சபையை கட்டுகிறவர் அவர் தான். அந்த சபையை ஆளுகிறவர் அவர் தான். அந்த சபையில் எப்படி ஆராதனை நடக்கணும்னு சொல்லுகிறவர், சொல்லித்தருகிறவர். அந்த சபை எண்ணத்தை சிந்திக்கணும். நம்ம கூடி வரும்போது அந்த சபை, அந்த சபைக்குள்ள வல்லமையோ உயிரோ எப்படி பாயுது. மற்ற சபை பெந்தகோஸ் சபைக்கு போனீங்கன்னா அங்கே உயிர் எங்கே இருக்குது, அங்கே ட்ரம்ஸில் தான் இருக்கும். அங்கே பாடுற பாட்டு, அங்கே போடுற டான்ஸு, அதில் தான் இருக்கும் உயிர். அதனால தான் ஒரு பெப்டாக்கு அப்படியே எல்லாரையும் ஊக்கப்படுத்துறது. ஆனால் இந்த சபையில் அந்த ட்ராமாலாம் ஒன்றும் இருக்காது. என்ன இருக்கும், அவர் வசனம் பேசும்போது என்னவோ நினச்சிக்கிட்டு வருப்போம், என்னவா உயிர் வந்த மாதிரி இருக்கு, ஆண்டவர் வெளிச்சம் கொடுத்த மாதிரி இருக்கு. ஏன், அந்த சபைக்கு எனர்ஜியும் உயிரும் கொடுக்குறவர் அவர் தான், அவர் தான் அதை செய்கிறவர். அதனால தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சபையில் என்ன செய்கிறோம், அதெல்லாம் வேதபூர்வமாக இருக்கணும். அதனால தான் கிரேஸ் ரிஃபார்ம் சர்ச் ஆக இயேசு என்ன கட்டளை இடுகிறாரோ அதை தான் செய்வோம், அதை மிஞ்சி ஒன்றும் செய்ய மாட்டோம். அதுக்கு குறைச்சோம் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு ஜாக்கிரதையாக நம்ம ஒன்றும் பார்த்து செய்கிறது. ஏன், இது தலை, நம்ம தலைக்கீழே இருக்கிறோம், நம்ம தலை மாதிரி ஆடக்கூடாது இல்லைங்களா. இல்லைனா நம்ம தலை போயிடும், நம்ம தலை போயிடும். நம்முடைய வளர்ச்சி செயற்கையாக மனிதன் ஊக்கத்தினாலேயோ மனிதனுடைய செயற்கையான வித்தைனாலேயோ வரக்கூடாது. அது தலை ஏற்படுத்துகிற வளர்ச்சியாக இருக்கணும், அந்த தலைக்கு காத்திருக்கணும் இல்லைங்களா. ஆகவே அது இயேசுடைய சபை வந்து இயேசுடைய சரீரம்னு பார்த்தோம். ரெண்டாவது காரணம் ஏன் இப்படிப்பட்ட ஈவுனா, அதை தான் நம்ம போன வாட்டி ஸ்கிப் பண்ணிட்டோம், அதை தான் இன்றைக்கி பார்த்து நம்ம முடிக்கலாம். இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், இதுதான் ரொம்ப அதிசயமான ஒரு காரியம். 23, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளி. என்ன, ரெண்டு தலைப்பில் இதை புரிஞ்சுக்குவோம். எல்லாவற்றையும் நிரப்புகிற கிறிஸ்து, அந்த எல்லாவற்றையும் நிரப்புகிற கிறிஸ்துவுடைய நிறைவு சபை. யோசிச்சு பாருங்க, அப்படி சொல்லுது இந்த வசனம். யார் இதை சொல்லி கொடுக்க முடியும், யாருங்க, கிறிஸ்து எல்லாவற்றையும் நிரப்புகிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம், அது இப்போ நிரப்புகிறாரா, யாரே இது 20 நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாவற்றையும் எப்படி நிரப்புறாருன்னா, 20 வசனத்திலேருந்து நம்ம என்ன பார்த்தோம், தேவன் அவரை உயிரோடு எழுப்பி பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார வைத்து எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் கர்த்தத்துவங்களும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெற்றிருக்கிற எல்லா நாமத்திற்கும் மேலாக அவரை உயர்த்தி அவர் காலின் கீழே எல்லாத்தையும் கொண்டு வந்து, எதுக்கு கொண்டு வந்தாராம் தெரியுமா, அவர் எல்லாவற்றையும் நிரப்புவதற்காக கொண்டு வந்தார். அது எங்கே போட்டிருக்கு, இதே பேசியர் பாருங்களேன், 4:8 வாசிச்சிங்கன்னா பவுல் சொல்கிறார், இதே வரும், அவர் ஏன் உயிரோடு எழுப்பினார், ஏன் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் படிங்களா.
ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். 7 என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்துக்கு ஏறினவரும் ஆயிருக்கிறார்.
10 கவனிங்க, ஏறினார் இறங்கினார்லாம் வருது, என்ன வருது, அதே ஃப்ளோ தான். அவர் உயிரோடு எழும்பி பரத்துக்கு ஏறி போய் எதுக்காதெல்லாம் செஞ்சாராம். 10 இறங்கினாரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாய். அப்படின்னா என்ன சொல்லுது இந்த வசனம், பிதாவான தேவன் எஸ் குமாரனை எழுப்பி வலது பார்சத்தில் உட்கார் வைத்து எல்லாமே அவர் கால் கீழே கொண்டு வந்தது எதுக்கா? அவர் எல்லாவற்றையும் நிரப்புவதற்காக. எல்லாவற்றையும் எப்படிங்க நிரப்புறார் அவரு? தன்னுடைய ராஜரீக இறையாண்மை அதிகாரத்தோடு அவர் நிரப்புகிறார். அவர் இந்த அண்ட சராசரத்தில் ஒவ்வொரு மூலை முடுக்கும் அவர் நிரம்பி இருக்கிறார். அவருடைய அதிகாரம்தான் நிரம்பி இருக்குது, அவருடைய ராஜரீக ஆட்சி தான் நிரம்பி இருக்கிறது. அதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. தெளிவாக பிதா ஏன் அவர் உயிரோடு எழுப்பினார், ஏன் வலது பார்சத்தில் உட்காரச்சு எல்லாத்தையும் அவர் கால் கீழே போட்டார், தான் அவர் எல்லாவற்றையும் நிரப்புவதற்காக. ஒரு நான் சொன்ன மாதிரி த ஸ்பியர் ஆஃப் ரியாலிட்டி, உண்மைன்னு காணுகிற காணாத ஒரு ஒரு பரிமாணத்திலையும் இயேசு நிரம்பி இருக்கிறார். அவருடைய ஆட்சி தான் நிரம்பி இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் தனக்கு பிரியமான தன்னுடைய நேரத்துக்காக நோக்கத்துக்காக செயல்படுத்த எல்லாத்தையும் நிரப்புகிறார். அவருடைய அதிகாரத்தோடு இறையாண்மையோடு எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் இயேசு. இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வர பாட்டுங்களா, அதே இயேசுவே இயேசுவே ராஜனே ராஜனே, எல்லாவற்றையும் நிரப்புகிற இயேசுவே. அது ஒரு புது வரியை நம்ம கடிச்சுக்கணும். அவர் என்ன மாதிரி இயேசு? எல்லாம் காலின் கீழே இருக்கிறது மாத்திரம், எல்லாவற்றையும் தன்னுடைய ராஜரீக அதிகாரத்தோடு நிரப்புகிற இயேசு. எல்லா அவர் இல்லாத இடம் இல்லை. பரலோகத்திலிருந்து நரகம் வரைக்கும் எல்லாம் அவருடைய ஆட்சி தான். சகலமும் அவருடைய காலின் கீழே தான், சகலமும் அவருடைய ஆர்கெஸ்ட்ரேஷனுக்குள்ளே தான் நடக்குது. தான் என்ன விரும்புகிறாரு, எதுக்கு விரும்புகிறாரோ, தன்னுடைய உச்ச மேக்ஸிமம் மகிமைக்கு இதெல்லாம் கொண்டு போய் சேர்வதற்கு எல்லாவற்றையும் நிரப்புறார் அவர். கிறிஸ்து எல்லா அதிகாரத்தோடு நிரப்புறாருன்னு உடனே, எல்லாவற்றையும் நிரப்புறாருன்னு வந்த உடனே அவர் சபையும் நிரப்புறாருன்னு நம்ம நினச்சிக்கணும் இல்லைங்களா? சபையை விசேஷமாக அவர் நிரப்புறார். வேதம் என்ன சொல்லுதுன்னா, பல இடங்களில் யோவான் மாதி யோவான் 1:13 அவருடைய நிறைவினால் நாம் கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். பாருங்களேன், அவருடைய ஃபுல்னஸ், அவருடைய நிரப்புறார். எப்படி நிரப்புறாருனா, தன்னுடைய உலகத்தில் எங்கேயுமே நிரப்பாத விதத்தில் சபையை நிரப்புறார் அவர். அவருடைய மீட்பின் அவருக்குள்ளே இருக்கிற வரங்கள், கிருபை, கிருபா வரங்கள், ஞானம், வல்லமை எல்லாமே சபைக்குள்ளே பாயணும் என்பதற்காக சபையை நிரப்புறார். அவருடைய நிரப்புதல். இப்போ பெரிய கேள்வி என்ன, இதில் வர ஒரு பெரிய சிக்கலான கேள்வி, எனக்கு வந்த கேள்வி, உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள். கிறிஸ்து எல்லாவற்றையும் நிரப்புறார். இப்போ அடுத்த வசனம் என்ன சொல்லுது? எல்லாவற்றையும் நிரப்புகிற நிறைவு சபையம், அவரை நிறைவாக்குறது சபையா. அது எப்படிங்க இருக்க முடியும்? கிறிஸ்து எல்லாவற்றையும் நிரப்புறாரு, அவரையே நிறைவாக்குறது சபையா, என்ன அதுக்கு அர்த்தம்? இதுதான் நம்ம புரிஞ்சிக்க முடியாத புதிர். அதனோட மகிமையை நம்ம பார்க்கணும். இது ரெண்டுமே உண்மைதான். அதில் புரிஞ்சுக்கிறதுல தான் நமக்கு விஷயம் இருக்குது இல்லைங்களா? நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா அதோட விஷயமே ஒன்றும் புரியாது. உங்கள் மைண்டெல்லாம் என்ன இது, என்ன ஒரு அதிசயம், இயேசு எல்லாவற்றையும் நிரப்புறாரா? அந்த இயேசுவையே நிரப்புற, அந்த இயேசுவையே நிரவாக்குறது சபையா? அது எப்படி இருக்க முடியும்? இது ஒரு விடுகதையாக இருக்கிறதே அப்படின்னு நம்ம பார்த்து அதை புரிஞ்சுக்கிறது தான் கொஞ்சம் நேரம் நான் சொல்லுவேன். கொஞ்சம் நம்ம தலைக்கு மேலே போகிறதா இருந்தாலும் நீங்கள் மைண்டை கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சு மனதி நிறைய கட்டி கொண்டு கொஞ்சம் நேரம் கேட்கணும். ரெண்டாவது, முதலாவது என்ன பார்த்துட்டோம், இயேசு எல்லாவற்றையும் நிரப்புகிறவர். அது நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னு. எபேசியர் சொல்லுது அவர் இதுக்காகத்தான் உயர்த்தப்பட்டார்னு. ரெண்டாவது, எல்லாவற்றையும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிற சபை. சபை வந்து இயேசு கிறிஸ்துவுடைய நிறைவா. பிதாவான தேவன் இயேசு கிறிஸ்துவை உலகளாவிய வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து அவரை சபைக்கு ஈவாக கொடுக்கும் போது என்ன பண்ணிட்டாராம்? மீட்பில் அவர் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாக அவரை இணைத்த உடனே இணைத்து, எப்படி இணைத்தாரா? சபை தான் இயேசு கிறிஸ்துவை நிறைவாக்கும்படி இணைத்து விட்டார். பாருங்களேன், அதிசயம்தான் இது. நம்ம மைண்ட் பாக்லிங்னு வாங்க இல்லைங்களா, மனதையே நம்மளை சிதைத்த வைக்கிற ஒரு காரியம். கிறிஸ்து சபையுடைய சரீரம் மாத்திரம் இல்லை, சாரி, சபை வந்து கிறிஸ்துவுடைய சரீரம் மாத்திரம் இல்லை, அவருடைய நிறைவு, அவருடைய ஃபுல்னஸ் சர்ச். அப்படின்னா என்ன? ரெண்டு விதத்தில் அது அவருடைய நிறைவு. ஒன்று, அதனோட அதனோட ஸ்டேட்டஸு அதனோட நோக்கத்தினால அது கிறிஸ்துவுடைய நிறைவாக மாறுது. அதனோட தகுதி அதனோட நோக்கம் என்னங்க தகுதி? பிதாவான தேவன் இயேசு கிறிஸ்துவ இது சபையை எந்த அளவுக்கு கிருபையின் ஐஸ்வர்யத்தில் உணர்த்தி இருக்கார்னா, இதுதான் நம்முடைய அழைப்பின் மகத்துவத்தின் ஐஸ்வர்யம், எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாருன்னா, தன்னுடைய குமாரனை கிறிஸ்துவாக பணிபுரிந்து மீட்பின் பணியில சபை இல்லாம அவர் நிறைவா இல்லை. சபை இல்லாம அவர் நிறைவா இல்லை. தேவன் அவர் தன்னியல்புள்ள தேவன், அவர் நம்மெல்லாம் அவசியமே இல்லாதவர்கள், அப்படித்தான் எல்லா படைப்புலையும் எல்லாத்தையும் கடந்தவராக இருக்கிறாரு. ஆனால் அவருடைய மீட்பின் திட்டத்தில் தன்னுடைய குமாரனின் இன்றியமையாத ஒரு பாகமாக சபையை இணைத்திருக்கிறார். ஒரு பாரடாக்சிக்கல் சென்ஸ்னுவாங்க, ஒன்று கொண்டு முரண்பாடாக இருக்கிறது. எப்படி கடவுள் தன்னியல் புள்ளவர், இயேசுவும் தன்னியல் புள்ளவர் தான், ஆனால் நம்ம இல்லாமல் அவர் இல்லையாமே அது எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்னா, நித்திய தேவகுமாரன் அவர் தன்னியல் உள்ளவர் தான், நம்ம அவசியம் இல்லை தான் அவருக்கு. நம்ம அவருடைய தெய்வீகத்துக்கு ஒன்றும் சேர்க்கறது இல்லை. அவருடைய தன்னியல்பு தன்மைக்கும் மாட்சிமைக்கும் எந்த குறைவும் இருக்கிறது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர் வந்து கிறிஸ்துவாக மத்தியஸ்தராக அமைக்கப்பட்ட மீட்பின் பணியில், கிறிஸ்துவாக தேவ மனுஷனாக அவர் செயல்படுகிற மீட்பின் பணியில் அவர் தலையாக இருந்து நம்ம சபையாக இருந்து செயல்படும் போது நம்ம இல்லாமல் அவர் இல்லை. புரியுதுங்களா? எப்படி ஒரு உடம்பில்லாமல் தலை இல்லையோ, தலை ஒன்றும் இல்லையோ, அந்த மாதிரி நம்ம இல்லாமல் அவர் இல்லை. நாம் அவரை நிறைவாக்குறவர்கள் நம்ம தான். அந்த ரிடெம்ப்டிவ் பிளான்ல ஒரு அனாலஜின்னு வாங்க, இந்த அனாலஜி சென்ஸ் இல்லைங்களா, தலை இல்லாமல் உடம்பு, இது உடம்பு இல்லாமல் தலை நிறைவு இல்லை இல்லையா? ஒரு மணவாட்டி இல்லைன்னா மணவாளை நிறைவு இல்லை இல்லையா? ஒரு செடிக்கு வந்து கொடிகள் இல்லைன்னா அது நிறைவு இல்லை. அந்த மாதிரி ஒரு ஓமான அடையாளத்தில் நம்மளுடைய அவர் தான், நம்ம தான் அவருடைய நிறைவு. இது ரொம்ப அதிசயமானது. சொல்லப்போனால் ஒருத்தர் இது நம்ம புதுசாக சொல்கிறோன்னு நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது. ஜான் கால்வின் சொன்ன ஒரு கோட் இருக்கு, மனித குலத்தினுடைய உச்சக்கட்ட ஸ்டேட்டஸ் இதை விட உயர்வாக இருக்க முடியாது. ஏன்னா சபையினுடைய மிக உயர்ந்த கணம் இதுதான். இயேசு கிறிஸ்து அந்த சபையை தன்னோடு இணைத்துக்கிட்டு, தேவகுமாரன் அந்த சபை தன்னோடு இல்லாத போது தன்னை பரிபூர்ணமற்றவராக நினைக்கிறாராம். என்ன ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இது இருக்கணும், நம்ம கேட்கறதுக்கே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கணுன்றார் கால்வின். ஏன் இயேசு கிறிஸ்து சபை தன்னோடு இணைக்காமல், சபை தன்னோடு செயல்படாமல் இருக்கும்போது தன்னை முழுமையாகவே இயேசு எண்ணுவதில்லையா? அந்த அளவுக்கு நம்முடைய ஸ்டேட்டஸ் இதாங்க, மிக உச்சக்கட்ட ஸ்டேட்டஸ். யோசிச்சு பாருங்கள், திருத்துவ நபரில் ரெண்டாவது நபராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இன்றியமையாத ஒரு பாகம், அவரையே முழுமையாக்குற நிறைவாக்குறது தான் சபை. ரெண்டாவதாக வெறும் ஸ்டேட்டஸ் மாத்திரம் இல்லை, அதனோட நோக்கமும், நோக்கம் எல்லாவற்றையும் நிரப்புகிற, அதிகாரத்தோடு நிரப்புகிற கிறிஸ்துவை சபையில் பாருங்களேன், அவரை நித்தியமாக தன்னோடு இணைத்திருக்கிறாரு. ஒரு தலையாக, நம்ம தலை வந்து நம்ம உடம்பு நமக்கு என்ன பண்ணுது, தலையில் இருக்க தலை நினைக்கிறத செயல்படுத்தவும், தலையினுடைய சிந்தனைகளை வெளிக்காட்டவும் தான் உடம்பு செயல்படுது இல்லைங்களா? நான் ஒன்று நினைக்கிறேன், இப்படி செய்யணும், ஒரு பெயிண்டிங் பண்ணணும்னு மனசில் நினைக்கிறேன், அது வெளிக்காட்டத்துக்கு உதவுறது எது? உடம்பு தான். உடம்பெல்லாம் தலை நினச்சிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கலாம், ஒன்றும் நடக்காது இல்லைங்களா? ஆகவே ஆனால் நம்முடைய வழி நடத்தலுக்கும் நம்முடைய கைடன்ஸுக்கும் தலையை நம்பி இருக்கிறோம் நம்ம. அதே மாதிரி தான் இயேசுவோ நம்ம எப்படின்னா, நம்முடைய வழி நடத்தல் கட்டளை வழி நடத்தலுக்கு எல்லாம் அவரை நம்பி இருக்கோம். அவர் நம்மளை இந்த உறவில் எப்படி நம்பியிருக்காருனா, அவருடைய செயலுக்கும் அவருடைய வெளிப்பாடுக்கும் நம்மளை தான் நம்பி இருக்கிறார் இந்த மீட்பின் பணியில். யோசிச்சு பாருங்களேன், இங்கிலீஷில் சொல்ல, இஸ் டிபெண்ட் ஆன் அஸ் ஃபார் மொபிலிட்டி அண்ட் எக்ஸ்பிரஷன், அண்ட் வி ஆர் டிபெண்ட் ஆன் ஹிம் ஃபார் கைடன்ஸ் அண்ட் டைரக்ஷன். பாயிண்ட் என்ன? பிதாவான தேவன் இயேசு கிறிஸ்து தான் தன்னியல் உள்ளவராக அவர் எப்படியோ செயல்பட்டிருக்கலாம் இல்லைங்களா, ஆனால் இப்படித்தான் செயல்படணும்னு மீட்பில் அவருடைய கிருபை வேலை செஞ்சுருக்கு. தேவ தூதர்களை பயன்படுத்தி அவர் செயல்பட்டிருக்கலாம், யோசிச்சு பாருங்களேன். இல்லை கல்லுகளை பேச வச்சிருக்கலாம், வானத்தில் தன்னுடைய செய்திகளை எழுதி வச்சிருக்கலாம். ஆனால் அவர் என்ன முடிவு பண்ணார், வேற வழியே இல்லைன்னு சபைக்கு செயல்படலை. அவர் இப்படித்தான் செயல்படணும்னு அவருடைய கிருபையில் முடிவு பண்ணதுனால சபையை தன்னை விட்டு இன்றியமையாத சபையின் மூலமாக தான் நான் செயல்படுவேன் அப்படின்னு அவர் தீர்மானித்திருக்கிறார். அதுக்கு தான் சபை அவரை பூரணப்படுத்துகிறது, அவருடைய முழுமையாக இருக்கிறது. சபையுடைய செய்தியும் ஊழியத்தின் மூலமாகத்தான் தன்னுடைய செயல்பாடும் தன்னுடைய வெளிப்பாடும் செய்யணும்னு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். பாருங்க, இதெல்லாம் எங்கே கொண்டு போகுது, இதெல்லாம் நோக்கம் என்ன, மீட்பின் நோக்கம் என்ன, என்ன நோக்கம், கடைசி நோக்கம் இல்லை, மீட்பின் நோக்கம் என்ன, படைப்பின் நோக்கம் என்ன, மீட்பின் நோக்கம் என்ன, தேவனுடைய மகிமை இல்லைங்களா. எல்லாமே அங்கே தானே கொண்டு போகுது, தேவனுடைய மகிமை. மனிதன் நீங்கள் இருக்கிறது, நான் இருக்கிறது, உலகம் இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, எல்லாமே தேவனுடைய மகிமைக்குத்தான் போகணும். அந்த தேவனுடைய மகிமையின் திட்டம் தான் போகணும். ஆனால் இப்போது எத்தனையோ உலகம் தேவனுடைய மகிமையில், எத்தனையோ பேர் தேவனை மகிமைப்படுத்துறதில்ல, பிசாசு உலகம் தேவனை மகிமைப்படுத்துறதில்ல. ஆனால் கடவுளுடைய கிராண்ட் பிளான் என்ன தெரியுமா, இதுதான் சபையினுடைய நோக்கம். அதை இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்தது மாத்திரம் இல்லை, இதை வச்சு என்ன பண்ண போகிறாராம், இந்த பிசாசுன்னு உலகமும் சரி, துரைத்தனங்களும் அதிகாரங்களும் எல்லாமே தன்னை மாபெரும் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். எதன் மூலமாக, தன்னுடைய தலையாகிய குமாரனும் அவருடைய உடம்பை வச்சு தான் வெளிப்படுத்துவார். அந்த உடம்பு தான் வெளிப்படுத்த போது, தலை வேலை செய்ய போது, ஆனால் உடம்பு வெளிப்படுத்த போது கடவுளுடைய மகிமையை. இது நானாக சொல்கிறேன்னா யூகம் பண்ணி எபேசியர் 3:8 வாசிங்களா, பவுல் சொல்கிறார் பாருங்க, இதுதான் அவருடைய நிறைவான சபையினுடைய நோக்கம்.
எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதியத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களிலுள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக.
பாருங்களேன், ஆராய முடியாத தேவனுடைய கிறிஸ்துவின் ஞானமோ ஐஸ்வர்யமோ பாருங்களேன், உன்னதங்களில் உள்ள 10வது வசனம், துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அநாதி ஞானம் யார் மூலமாக தெரியணும், சபையின் மூலமாய் தெரியப்படுத்தணும். என்ன சொல்லுது, என்னங்க நடந்துகிட்டு இருக்குதுங்க, என்னங்க போய்கிட்டு இருக்குது இந்த உலகம் பாருங்களேன். நம்ம எந்திரிச்சோமா, சாப்பிட்டோமா, சம்பளத்தை வாங்கணுமா, வீட்டுக்கு போகணுமா, இதெல்லாம் எங்கே போயிட்டு இருக்குது இல்லைங்களா. அதை விட கொஞ்சம் உயர்வாக சிந்திக்க ஆரம்பிப்பு, இதெல்லாம் எங்கே போயிட்டு இருக்குது. பவுல் சொல்கிறாரு, கடவுளுடைய மகிமை வெளிப்படவும், ஒரு நாள் எல்லாமே கடவுளுடைய மகிமையை புகழ்கிற மாதிரி ஒரு நாள் வரப்போது அவருடைய ஒரு மகிமை, ஒரு பரிபூர்ணம் இங்கே வெளிப்படுத்தப்படுது. என்ன, அவருடைய அநாதி ஆனந்த ஞானமானதா, அனந்த ஞானம். அனந்த ஞானம்னா என்ன உங்களுக்கு தெரியுமா, அனந்த ஞானம் இங்கிலீஷில் போட்டிருக்கு, மேனிஃபோல்டு விஸ்டம், பல கோணங்கள் உள்ள ஞானம், பல நிறங்கள் உள்ள ஞானம், பல அழகு உள்ள ஞானம், அதிசயமான ஞானம். அவர் ஞானம் உள்ளவர், யாருக்கு வெளிப்படணும், அது வெளிப்படுமா, அனந்த ஞானமானது வெளிப்படணும், யாருக்கு வெளிப்படணும், துரைத்தனங்களும் அதிகாரங்களும் காணுகிற காணாத பிசாசின் உலகம் இப்போ இருக்கிற உலகம் எல்லாருக்கும் வெளிப்படுமா ஒரு ஞானம், அவருடைய அனந்த பலவிதமான ஞானம். அவர் பெரிய போர்டு பாட்டு கலர் கலராக காமிப்பாராம் அவர் எவ்வளோ ஞானம் உள்ளவர்னு. ஒரு நாள் நவரம் இறக்கம் அன்பு வல்லமை, இந்த கடவுள் மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தெல்லாம் நடத்தி இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தது பாருங்க, நான் எவ்வளோ எல்லையற்ற ஞானம் உள்ள கடவுள் அப்படின்னு வெளிப்படுத்த போகிறார். எப்படி வெளிப்படுத்த போகிறாரு, அதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஊழியன்றார் பவுல். நான் பிரசங்கம் பண்ணி சபையை கட்டி இதெல்லாம் பண்ணி எங்கே போயிட்டுருக்குறோம், வெளிப்படுத்த இங்கே பாருங்க, டு த இன்டென்ட்னு இங்கிலீஷில் வருது, உன்னதத்திலுள்ள துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அநாதி ஞானத்தை இப்பொழுது தெரியப்படுத்தும் பொருட்டாக, அதுக்காகத்தான் இது நமக்கு புரிய வைக்கணும். சபை வந்து கிறிஸ்துவுடைய முழுமை என்ன, என்னங்க அர்த்தம், ஒன்று அதனோட தகுதி மீட்பின் பணியில் அவ்வளோ உயர்வாக பண்ணியிருக்கிறார் கடவுள், ரெண்டாவது அதனோட நோக்கத்தை பாருங்களேன், அதனோட நோக்கம் என்ன, கடவுளுடைய அனாதி ஞானம் அகிலமெல்லாம் பாடி புகழ்ற அளவுக்கு யாரை வச்சு காட்ட போறான்? சபையின் மூலமா காட்ட போறான். சபையின் மூலமாக தான் அது வெளிப்படும். கடவுளுடைய குளோரியஸ் பர்பஸ் என்ன? சபையை ஒரு ஷோகேஸ் பீஸாக வைத்து மக்களெல்லாம் பார்க்கும்போது, துரைத்தனங்கள் அதிகாரங்கள்லாம் பார்க்கும்போது, கடவுள் வந்து அம்மாடி இந்த சபையை அகிலமெல்லாம் பார்த்து மூச்சடைச்சி போய் நிற்க போதான். என்ன ஞானம் இவர்களை தெரிந்து கொண்டது! இந்த தெரிந்து கொள்ளுதல் திட்டத்தை, மீட்பின் திட்டத்தை செஞ்ச ஞானம் எவ்வளோ பெருசு! இவர்களை முன்குறித்து இவர்களுக்காக தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி அவர்களுக்கு சொல்லி முடியாத பாடு அவர் அனுபவித்து இந்த சபைக்காக அவர் மரித்தாரே, இந்த சபைக்காக உயிர்த்தாரே, இந்த சபைக்காக பரமேறி விட்டிருக்கப்பட்டு இந்த எல்லாமே அவர் காலின் கீழே போட்டு இந்த சபைக்கு ஈவாக தன்னை கொடுக்கப்பட்டு இந்த சபையை அழைத்து எத்தனை மனித தடைகள், எத்தனை பிசாசின் தடைகள், எத்தனை பாவ தடைகள் இருந்தாலும் அந்த சபையை திப்ப உறுதியாக உலகத்திலிருந்து அழைத்து அவர்களை நீதிமானாக்கி அவர்களை பரிசுத்தமாக்கி சுத்தமாக்கி கடைசி வரைக்கும் அவர்களை காத்து ஒரு நாள் ரெண்டாவது வருகையில் அவர்களை உயிரோடு எடுத்து தன்னோடு இணைத்து மனவாட்டியாக நித்தியமாக அவங்கள மகிமைப்படுத்தும் போது இந்த ஞானத்தெல்லாம் பார்த்து அம்மாடி எவ்வளோ ஞானம் உள்ளவர் கடவுள், அவருடைய அனந்த ஞானத்தை பார்த்து புகழும்படிக்கு சபை தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே பாயிண்ட் என்னன்னா, சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல போனா, இயேசு கிறிஸ்துவை வச்சு வண்டி அவர் மகிமை பண்ணணும்னு விரும்பலை. அப்படி இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? அவரு என் குமாரனை எழுப்பிட்டேனா, எல்லாத்தையும் அவர் மெத்த உட்கார வச்சுட்டேன்னா, குமாரன் கால்கீழ எல்லாத்தையும் போட்டேனா, குமாரனே போய் எல்லாத்தையும் அடித்து உடச்சி என் மகிமையை வெளிப்படுத்தும்னு அவர் சொல்லியிருக்கலாம், செஞ்சிருக்கலாம். அவர் செய்யலை. என்ன பண்ணிட்டாராம் அவரு? அவர் குமாரனை எழுப்பி உட்கார வைத்து அந்த குமாரன் காலின் கீழே எல்லாம் போட்டு உன் சபையை ஒன்றா கூப்பிடு, சபையை ஒன்றா சேரு, சபையும் நீயும் சேர்ந்து நீ தலையா, உன் சபை தான் வெளிப்படுத்தணும் என்ன மகிமையா அப்படின்னு அவர் சித்தம் கொண்டார். சபை இல்லாமல் பிதா மகிமையே பட மாட்டார். அதன் மூலமாக அதனோட நோக்கம் என்ன? இயேசுவை நிறைவாக்குறதே சபை தான். இயேசு எதுக்காக உட்காந்து ஊழியம் செய்கிறாரு? எல்லாமே அவர் காலுக்கு கீழே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எதுக்கு நடத்துகிறாரு? அவர் சபைக்காகத்தான். அந்த சபை தான் கடவுளுடைய அநாதி ஞானத்தை வெளிப்படுத்த போது இயேசுவுடைய இப்போ உலகத்தில் முடித்த ஊழியம் பரலோகத்தில் நிகழ்த்திக்கிட்டு இருக்கிற ஊழியத்தினுடைய நிறைவாக்குறது யார்? சபை தான். ஏன்னா சபை தான் கடவுளுடைய அநாதி ஞானத்தை துரைத்தனங்களுக்கு அதிகாரங்களுக்கு செய்யப்போது. மீட்பின் கடவுள் மகிமைப்படுவாரா? மடிமைப்படுவார் தான். எப்படி மகிமைப்படுவார்? குமாரன் சபைக்குள்ள செய்கிற மீட்பின் பணியினால சபையின் மூலமாக பிதா மகிமைப்படுவார். ஒன்றும் புரியலைங்களா பாஸ்டர் அப்படின்னா, இதை நல்லா சிந்திச்சு இன்னொரு வாட்டி இந்த செய்தியை கேளு. ஓகே, ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன சிம்பிளாக சொல்கிறோம், சபை கிறிஸ்துவுடைய முழுமைனா என்ன? அதனோட பதவி அவ்வளோ பெருசு, அதனோட நோக்கம் அவ்வளோ உயர்வு, அவ்வளோ உயர்வான நோக்கம். அகிலமெல்லாம் கடவுளை இன்னுமே புகழப்போதுன்னா, அநாதி ஞான கடவுளுடைய புகழ்ச்சி அவருக்கு கொண்டு வரப்போதுன்னா, துரைத்தனங்கள் அதிகாரங்கள் நரகத்தின் பிசாசுகள்லாம் கடவுளை பார்த்தோம் நார்ந்த ஒரு ஞானத்தை புகழப்போதுன்னா, அது சபையின் மூலமாக தான். அதுக்கு தான் சபையை செலக்ட் பண்ணியிருக்கார், அதுக்கு தான் சபையை ஆண்டு நடத்திக்கிட்டு போகிறார். அதுதான் கடவுளுடைய பிளான். நம்ம பிளான் வேறையாக இருக்கலாம், இது முடிச்சுட்டு போய் நம்ம அங்கே ஸ்டார் பிரியாணியில் சாப்பிட்ணும், அந்த பிளானாக இருக்கலாம் நம்ம பிளான். அவருடைய பிளான் இது தான். வாடி எவ்வளோ பெரிய பிளான். பிதா இதுக்கு தான் குமாரனை அனுப்பினார். க்ளோரியஸ் பர்பஸ் ஆஃப் காட். ஆகவே இது இந்த காட்சி காண்டி, ஐயோ ஆவியானவர் நம்ம மனதையும் இருதயம் இருக்க பிடிச்சி இதை நிற்க வச்சார்னா நமக்கு முன்னாடி, நான் சொல்கிறேன் இதுக்கு ஆண்டி நமக்கு பிடிச்சிச்சுன்னா, சபையனுடைய மகிமை என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்களும் நானும் சபை மெம்பர்ஸாக முகம் கூப்புற இங்கேயே உளுந்து ஐயோன்னு மனம் திரும்புவோம், எவ்வளோ கேவலமாக நம்ம சபையை நடத்தியிருக்கிறோம் நினச்சிருக்கிறோன்னு நினச்சி, அம்மாடா இதுவா சபை, இதனோட நோக்கமா, இதுவா சபையினுடைய பதவி, அந்த பதவிக்காய் என்ன ஒரு அங்கமாக அது என்ன அழைத்திருக்கிறாரு, இதுவா அதனோட எல்லை நித்திய எல்லைனா முகம் குப்புற உழுந்து நம்ம மனம் திரும்புவோம். சபையை என்ன கேடுகெட்ட நிலைமையில் நம்ம கொண்டு வந்துட்டோம், எவ்வளோ கீழ்த்தரமாக நம்முடைய ஒழுங்கினமோ பாவமோ சபையை செஞ்சிருச்சேன்னு பார்த்து நம்ம மனம் திரும்புவோம். சபை மனிதனால் நியமிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இல்லை, ஒரு கூடுற மத கிளப்பில் பிதானால் நித்தியமாக தெரிந்து கொள்ளப்பட்டு முன்குறிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது, மரித்தது, பாடுபட்டது, உயிர்த்தது, பரலோகத்துக்கு போனது, எல்லாம் அவர் கால் கீழே போடப்பட்டது, எல்லாமே சபைக்காக. சபை தான் முக்கியங்க, சபை தாங்க சென்டரு. இது புரியுதுங்களா? அந்த வசனம் இதானது காட்டுது நமக்கு. இந்த காட்சி ஆவியானவர் நமக்கு கொடுக்கணுமே, பிதாவான தேவன் நமக்கு கொடுக்கணுமே. சபை தான் அவருடைய சரீரமும் அவருடைய நிறைவு. பிதா இவ்வளோ தன் குமாரன் பிரியமான குமாரனையே இந்த சபைக்காக கொடுத்துருக்கிறாரு. அதை திருப்பியும் அவரை உயிரோடு எழுப்பி எல்லாத்தையும் கால் கீழே போட்டு திருப்பியும் அந்த சபைக்கு கொடுக்குறாருன்னா சபை பிதாக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னங்க முக்கியம் யோசிச்சு பாருங்கள். எனக்கு ரெண்டு காரியம் முக்கியங்க. என் உடம்பு எனக்கு முக்கியம் இல்லைங்களா? என் உடம்பு ரொம்ப முக்கியம். இன்னொன்று என்னை நிறைவாக்குற என் மனைவி முக்கியம். இது ரெண்டு முக்கியம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துக்கு எது தெரியுமா முக்கியம்? தன்னுடைய உடம்பு தான் முக்கியம். அது அவருடைய கண்மணி, அவரை நிறைவாக்குற சபை அதுதான். அதை விட முக்கியம் வேறு இயேசுக்கு இல்லவே இல்லையே. அவரை அந்த சபையை தொட்டால் தன்னை தொட்ட மாதிரி பார்க்குறாரு. என்ன அந்த சபையை எப்படி நடத்துகிறோம், தன்னை நடத்தின மாதிரி எண்ணுகிறாரே. அந்த சபையை சப்போர்ட் பண்ணி சேவித்து அன்பு செய்தா தன்னை சேவித்ததாக அன்பு செய்ததாக எண்ணுகிறாரே. பேதுருவே என்னை நேசித்தால் என் சபையை போஷி. சும்மா என்ன நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காத, என் சபைக்கிட்ட காட்டு அன்பு. அதுதான் என் உடம்பு, அதை எப்படி நீ நடத்துறியோ. மத்தேயு 25 பிரகாரமாக இந்த சபையை நீ எப்படி நடத்துறியோ அதை பொறுத்து தான் ஒவ்வொருத்தனுடைய நித்திய எல்லையும் தீர்மானிக்கப்படும். நீ நரகத்துக்கு போவியா பரலோகத்துக்கு போவியான்னு எதை பொறுத்து இருக்கு? இந்த சிறியவர்களுக்கு நீ என்ன செய்தியோ அது எனக்கே செய்தன்லையா அவர் சொல்லலையா? அதை பொறுத்து தானே நரகம் பரலோகம் தீர்மானிக்கிறார். யோசிச்சு பாருங்களேன் அதில் என்ன சொல்லுறார் பாயிண்ட்டு. அந்த சபை தான் நான். அதை நீ என்ன அதை நேசி அது காயப்படுத்தினா நீ என்ன காயப்படுத்தின, அதை மதிக்காமல் அசட்டை பண்ணினா நீ என்ன அசட்டை பண்ண, அது என்ன செஞ்சியோ அது நீ எனக்கு தான் செஞ்ச. அம்மாடி சபையுடைய பார்வை பாருங்களேன். நீங்களும் நானும் ஏமாத்திட்டாங்க கடந்த 50 வருஷமாக. சபைன்றதே நமக்கு சரியாக சொல்லி கொடுக்கலங்க யாரும். சபைனா என்ன, வாரத்துக்கு போயிட்டு வந்து இயேசுக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போகிறது தான் சபைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோங்க. ஐயோ இல்லைங்க, மா உயர்வு அது. நம்ம நித்தியலையே தீர்மானிக்கிறது அந்த சபைக்கு பயபக்தியாக நம்ம எப்படி இருக்கிறோம், அந்த சபையை எப்படி நடத்துகிறோமோ இயேசு தன்னை நடத்தினதாக பார்க்குறாரே. நான் என்ன சொல்லுவேன், அந்த சபை மெம்பர்ஸாக மாடியே நம்ம முகம் குப்புற விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஏன் பயபக்தியோடு இந்த கண்ணியத்தை புரிந்து வாழ்ந்தவர் வாழ்ந்துருக்குறோமா? நான் விழுந்து மன்னிப்பு கேட்டேங்க, என்ன குற்றத்துங்களை பண்ணியிருக்கிறோம். அவருடைய அங்கம் நான், அவருடைய பாடி நான், என்னை தொட்ட அவரை தொட்ட மாதிரி என்னும் போது நான் செஞ்ச பாவங்களை நினச்சி பாருங்களேன். ஒவ்வொன்றிலையும் கிறிஸ்துவை நான் இழுத்தது இல்லையா மெம்பர்னு சொல்லிக்கிட்டு என்ன அதோட பயம் இல்லை நமக்கு? ஒவ்வொன்றிலையும் கிறிஸ்து. 1 Corinthians 6:15 சொல்லியிருக்கு, நீங்கள் கிறிஸ்துவுடைய அவயவங்கள் என்று அறியீர்களா? கிறிஸ்துவுடைய அவயவங்களை கொண்டு வேசியோடு நான் இணைக்கலாமா அப்படி சொல்கிறாரு. நான் பாடி கிறிஸ்துவோடைய மெம்பருன்னா நான் ஒரு வேசியோடு போய் உறவு வைக்கிறேன்னா கிறிஸ்துவையே அந்த வேசித்தனத்தில் இழுக்கிறனாமே. இதை விட கிறிஸ்துவை ரேப் பண்ணுறதோ பலாத்காரம் பண்ணுறதோ வேறு என்ன இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். அம்மாடி இப்படியா நான் பாவம் எனக்கு செய்து அந்த கண்ணியம் நான் சபை கிறிஸ்துவோடைய அங்கம்னு ஒரு பயபக்தி பயம் இருந்தால் நம்ம செய்வோமா பாவத்தை? யோசிச்சு பாருங்களேன் என்ன செய்வது. ஆசம் தாட்டுங்க இதெல்லாம் நம்ம நினச்சி அதுதான் நம்ம முகம் குப்புற நம்ம உழுவணும். ஏன் நம்ம சபைக்கு இயேசுக்குடைய சரீரத்துக்கு என்னென்ன செஞ்சிட்டோங்க? நம்முடைய பாவத்தினால அசட்டனால என்னங்க பண்ணி வச்சுருக்கிறோம் சபையை, என்னங்க அசட்டை பண்ணியிருக்கிறோம்? 1 Timothy 3 பவுல் சொல்கிறாரு, நான் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம், திமோத்தி நீ முன்னாடி ஓடு, சீக்கிரம் ஓடு. அங்கே போய் ஜீவனுள்ள தேவனுடைய வீட்டில் எப்படி நடக்கணும்னு எல்லாருக்கும் சொல்லு. ஏங்க அவ்வளோ அக்கறை அவருக்கு? எப்படி ஆராதிக்கணும், எப்படி ஜபிக்கணும், எப்படி ஒழுங்கு இருக்கணும், எப்படி ஆண் இருக்கணும், பெண் இருக்கணும், அந்த சர்ச் அட்மாஸ்பியர் தேவ பிரசன்னத்தினால் இருக்கணும். அது ஜீவனுள்ள தேவனுடைய வீடு, சத்தியத்துக்கு தூணானது. ஏன் அவ்வளோ அக்கறை அவருக்கு? ஏன் அக்கறை? ஏன்னா அது சபையுடைய சரீரம், தேவனுடைய ஆலயமாச்சே. நம்ம ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவுடைய சரீரமாக நம்முடைய மனதெல்லாம் இயேசுவுடைய நம்முடைய தலையுடைய சிந்தனை தானே இருக்கணும். இயேசுடைய சிந்தனையை அவருடைய வார்த்தையில் தான் நினைத்து ஆறா அவரை இல்லை வார்த்தையில் நிலைத்திருந்து அவர் இயேசு சிந்தனைகள் தான் நம்ம தலையில் இருந்து அவரையே சிந்தித்தவர்களாக இருதயத்தில் அவரை சிந்தித்தா என்னவோ இருதயம் சுத்தமாக இருக்கும், அவர் பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கும், நம்மள அவர் நிலைத்திருப்பார், நம்ம அவளை நிலைத்திருப்போம். அப்படி தனிப்பட்ட அங்கங்களாக ஒன்று வந்து கூடும்போது சபையை ஆராதிக்க கூட வரும்போது அங்கே என்ன இருக்கும்? மனசெல்லாம் இயேசுடைய சிந்தனை, இருதயெல்லாம் இயேசுடைய துதின்னு கூடி வருகிற மக்களுக்கு மத்தியில் தேவ பிரசன்னம் இருக்குமே. ஒரு அந்நியன் அங்கே கூடி வெளியே வரும்போது அவன் என்ன பார்ப்பான்? அங்கே இருக்கிற ட்ரம்ஸா, அங்கே இருக்கிற பெண்ணுங்க டான்ஸ் ஆடுறத பார்த்தா அவன் மயங்குவான் இல்லை? ஐயோ, இந்த இடத்துல இந்த கடவுள் தேவனுடைய மக்கள் இங்கே இருக்கிறாங்க. புதிய ஏற்பாடு சபையில் வாசிச்சு பாருங்களேன், என்ன அடிக்கடி படிப்போம், எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று, எல்லோருக்கும் தேவ பிரசன்னம் இருந்துச்சு. அங்க என்னங்க பண்ணிட்டோம் நம்ம சபைய? இயேசுவுடைய சரீரத்தை என்னங்க பண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம? நம்முடைய ஒழுங்கினோ, நம்முடைய தவறான எண்ணோ, நம்முடைய பாவோ, நம்முடைய அறகுறையான சுயநலமான வாழ்க்கைக்காக இயேசுடைய சபையை இப்படி கெடுத்து வச்சிருக்கிறோமே. உடுவாரா அவரு? யோசிச்சு பாருங்க. என்னங்க நான் கேட்டுக்கிட்டேங்க, என்ன பண்ணி வச்சிருக்கிற சபைய? மனுஷனா தாழ்மை கோலம் ஒன்றும் இல்லை அவருக்கு. பிதா கேட்டு தான் அடங்கி இருக்கணும்ன்ற டைம்லேயே சபையில் ஒழுங்கினோம். ஆலயத்தில் பார்க்கும்போது கண்ணெல்லாம் ரெட்டாகி சாட்டை எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற டேபிளெல்லாம் விரட்டி விட்டாரு, உருட்டி விட்டாரு. இப்போ சகலமும் தன் காலின் கீழே வைத்துக்கிட்டு எல்லா அதிகாரத்தோடு இருக்கிறவர், வெங்கல காலை வச்சுக்கிட்டு இருக்கிறவர், அவர் சபையில் நம்ம போடுற ஆட்டத்தை பார்க்காம இருப்பாரா? சும்மா இருப்பாரா? யோசிச்சு பாருங்க, சும்மா இருப்பாரா? இப்போது அவர் சபையை நம்ம நடத்துகிற விதத்தை பார்த்து அலங்கோலம். நம்ம நாட்டில் 50 வருஷமாக என்னங்க பண்ணிட்டாங்க சபையை? ஊரெல்லாம் சபைன்ற பேரில் என்னங்க கூத்து நடக்குது? பழைய பாடலில் இதெல்லாம் சில நேரங்களில் சில உணர்வு வரும்போது துணியெல்லாம் கிழிச்சுக்குவாங்க. அது பழைய பாடலில் இருந்தால் என் துணியெல்லாம் கிழிச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் ஒரு வேலை காமிச்சிருக்கலாம். நம்மலாம் துணி கிழிக்க வேண்டிய ஒரு காரியம், நம்மலாம் அங்கிகளை கிழிச்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இயேசுடைய சரீரம் அவருடைய நிறைவாச்சே. எல்லா சபைகள் பாருங்களேன், ஒருவேளை இந்த பகுதி காண்டி உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் கொஞ்சம் ஆவியினால் உணர்ந்தால் நிச்சயமாக ஒரு எழுப்புதல் ஏற்படும். எல்லா முகம் கூப்புற உழுவாங்க, 50 வருஷமாக நம்ம என்ன பண்ணிட்டோம் இயேசுடைய சபையை? பொய்யான சுவிசேஷத்தை சொல்லி பொய் வாக்கு தத்தங்களை கொடுத்த அந்நியர்களை சபைக்குள்ளே விட்டுட்டு அவங்களுக்கு ஏற்றபடி ஆராதனை, டான்ஸு, கூத்து, பாட்டுன்னு சொல்லி அதுதான் சபைன்னு மாற்றி வச்சுட்டோம். எல்லா இடத்துலையும் சபைனாவே என்னன்னு தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. வாரத்தில் போயிட்டு வர்றது சபை, ஓநாய் ஆட்டின் தோலை போட்டுக்கிட்டு ஓநாய்கள் வந்து ஆடுகளை போஷிக்கிற பதில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சபைன்ற பேரில் வெறும் பணமும் பிஸ்னஸும் அங்கே போடுற அருவருப்பான மியூசிக்கும் பணத்தை கலெக்ட் பண்ணுற கூட்டமாக தான் மாறியிருக்கு. இயேசு சும்மா இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு சீர்திருத்தம் வரணுங்க நாட்டில். என்ன சீர்திருத்தம்? முதல்ல ஒரு சீர்திருத்தம் வேதம் மட்டுமேனு வந்துச்சு இல்லைங்களா? ஒருவேளை ஒரு சீர்திருத்தம் வரணும், சபை மட்டுமேனு ஒரு சீர்திருத்தம் வரணுங்க. அதுக்காக தாங்க ஜபிக்கணும். மாடி எவ்வளோ உயர்வு சபை, அதுக்காக மட்டும்தான் அவர் செஞ்சார், அதுக்கு மட்டும்தான் அவர் வருகிறார் திருப்பி. சபை மட்டுமே என்ற ஒரு சீர்திருத்தம் ஆண்டவர் கொண்டு வரணுங்க. அது ஒரு மதர் ரிலிஜியஸ் கிளப் இல்லை, வர வர வந்து போகிற கிளப் இல்லை. இயேசுடைய சரீரம் இயேசுவையே முழுமையாக்குற தகுதி பெற்றது மாத்திரம் இல்லை, இயேசுடைய பணியை எல்லாம் முழுமையாக்குகிற நோக்கத்தோடு செயல்படுகிற ஒரு நிறுவனம் ஆச்சே. நம்மளை பற்றி என்ன சொல்கிறது? சபையை அவபக்தி, ரெஸ்பெக்டே இல்லை, பயபக்தியே இல்லை, பரிசுத்தமே இல்லை, கண்ணியமே இல்லை. வரோம் சினிமா கொட்டாய்க்கு போகிற மாதிரி அதனோட ஸ்டாண்டர்ட்ஸையே குறைச்சி ஜபம் இல்லை, ஒழுங்கு இல்லை, ஒரு ரிலிஜியஸாக ப்ராக்டிஸ் இல்லை. முஸ்லீம்ஸ் நம்மளை அவமானப்படுத்திடுவானுங்க அவனுக்கு பண்ணுற நமாஸில். நம்ம இஷ்டம் இருந்தால் போகிறது, இல்லைனா கேன்சல் கேன்சல், ஜபக்கூட்டம் கேன்சல், சபக்கூட்டம் கேன்சல். இயேசுடைய சபையா இது? நமக்கு அந்த பயம் இருக்குதா? யோசிச்சு பாருங்களேன். மாடி நம்ம நினைக்கிறோமா? ஒன்று குறைந்தேரில் அவர் சொல்கிறாரு, நமக்கு மத்தியில் எவனாவது ஒருத்த அந்நியன் வந்தானா என்ன பார்க்கணும், ஐயோ இங்கே கடவுள் இருக்கேன்னு முகம் குப்புற உழுகிற அளவுக்கு இயேசுடைய சிந்தனை, இயேசுடைய வார்த்தையினால் நம்ம இருதயம் மனது நிரம்பி இருதயம் சுத்தமாக இருக்கா? அப்படி கூடி வருகிற மக்களாக நம்ம நம்ம என்ன சொல்கிறது? இயேசு வரப்போகிறாரு, என்ன சொல்ல போகிறாரு? என் வீட்டை இப்படி பண்ணி வச்சுருக்கிறீங்களே, கூட்டங்களை அந்த செய்தியை அந்த எச்சரிக்கைகளை, சபை கொடுக்குற எச்சரிக்கைகளை எவ்வளோ அசட்டையாக நீங்கள் என்றீங்க, அதுக்கெல்லாம் உற்றுவாரா? உங்களை யோசிச்சு பாருங்கள். கவர்மெண்ட் சொல்கிறது, அவங்க சொல்கிறதெல்லாம் கூட விட்டுறலாம், அந்த சபையிலேருந்து அவர் சொல்கிற வார்த்தைகளை சாதாரணமாக எடுக்காதீங்க. முதலாவது நம்ம மனம் திரும்பணும், ரெண்டாவது தேவன்கிட்ட மெஞ்சு கேட்கணும். இந்த அதிகாரம் முடிக்கும் போது ஆவியானவரே எங்கள் கண்ணை திறங்க. ஏன் எவ்வளோ பெரிய அழைப்பு? அதனால தானே போல் ஜெபம் பண்ணுறாரு. இது உண்மையான வார்த்தை. ஆச்சே, நம்ம எப்படிங்க அசைகிறோம், பழைக்கிறோம், வாழுகிறோம்? சண்டே இவ்வளோ பெரிய சத்தியங்கள்லாம் கேட்டுப்புட்டு, புன்னதங்களுக்கு ஏறின மாதிரி சத்தியங்களை கேட்டுக்கிட்டு திருப்பியும் உலகத்தில் போய் ஒன்றுமே கேட்காத, இது சத்தியங்கள்லாம், இது இன்னும் 1000 வருஷம், 100000 வருஷம் இதெல்லாம் நிறைவேறுற உண்மைகள், இதெல்லாம் இதுதான் ரியாலிட்டி, அதெல்லாம் கேட்டுட்டு மந்தமாக உலகத்துக்குள்ளே போய் எதுவுமே பாதிக்கப்படாதபடிக்கு அதே வாழ்க்கை, அதே டிவி, அதே வேலை, அதே உலகம்னு உலக மக்கள் மாதிரி எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்மளால் எப்படி வாழ முடியுது? எப்படி வாழ்கிறோம்? அதுவும் இதுலையே முழுகி கிடக்கிறது. இன்னும் ஒரு மாதத்தில் இதெல்லாம் பழைய நியூஸ் ஆயிரும். இன்றைக்கி நம்ம என்ன முக்கியம்னு நினைச்சிக்கிட்டு இருக்கோமோ இதெல்லாம் என்ன ஆகிடும்? ஒரு மாதத்தில் பழைய நியூஸ் ஆயிரும். ஒரு வருஷத்தில் இதெல்லாம் வரலாறு ஆகிடும். இன்னும் 10 வருஷத்தில் இது எவனுமே நினைக்க மாட்டான் இது நடந்துச்சுன்னு. அதுலேயே முழுகி கிடக்கிறோம். எப்போ பாரு, இந்த நித்திய உண்மைகளை பற்றி ஒன்றும் மதிக்காமல் நம்ம முழு முயற்சி, சிந்தனை, உணர்ச்சி எல்லாமே இப்படி கடந்து போகிற நிலையற்ற காரியங்களையே முழுகிக்கிட்டு இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு வாழுகிறோமே. நம்ம ஏன் நம்ம இப்படி வாழ்கிறோம்? ஒரே காரணம்தான் வாழ்கிறதுக்கு, நம்ம பரிசுத்தாவி நம்ம கண்ணை திறக்கலைன்னா, அவர் ஒரு அற்புதத்தை நமக்கு செய்யலைன்னா, இதையும் நீங்கள் கேட்டு என்ன பண்ணுவீங்க? இப்படியே வந்தோமா போனோமான்னு வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். பரிசுத்தாவி அதனால தான் பவுல் ஜெபம் பண்ணுறார், ஐயோ ஆவியானவரே எங்கள் கண்ணை திறங்க, ஆவியானவரே எங்களுடைய அழைப்பின் மகத்துவம் என்ன, எங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தின் சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம் என்ன, எங்களுக்குள்ள வேலை செய்கிற வல்லமை என்ன, எங்கெங்கே இருக்குது வல்லமை? இதெல்லாம் நினச்சி பார்த்தா தானே, இந்த 4 செயலில் என்ன நடந்திருக்கு எனக்குன்னு நினச்சி பார்த்தா தானுங்க வல்லமை பாயும். இதெல்லாம் நினைக்கிறது இல்லை. போனமா உலகத்துக்கு, அதே வாழ்க்கை, அதே கஷ்டம், அதே பிரச்சனை, அதே தான் இரவும் பகலும் யோசிக்கிறது. ஒரு தெய்வீக அற்புதம் நடக்கலைன்னா இதேமாக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை. ஆவியானவர் தான் நம்மளை எழுப்பி உணர்த்தணும். நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய சரீரம் அவருடைய முழுமை. எவ்வளோ ட்ரெமெண்டஸ் ஸ்லாக்கியோங்க அது, யோசிச்சு பாருங்களேன். கிடைக்குமா பாக்கியம்? ஒரு பாட்டு கூட எழுதலாம், கிடைக்குமா இப்படி ஒரு பாக்கியம்? நம்ம இந்து மதத்தில், ஈஸ்டர்ன் ரிலிஜன், எல்லா மதத்தினுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? தெய்வத்துக்குள்ளே ஐக்கியமாகணும் இல்லைங்களா? எல்லா மதம் நோக்கம் அதுதான். ஐயோ, அதை நமக்கு ஏற்கனவே செய்திருக்கிறாராமே. திருத்துவத்தின் 2வது நபரில் இணை புரியாத இத்தே பெரிய பதவியும் இத்தே பெரிய நோக்கத்தோடு நம்மளை இணைத்திருக்கிறாராமே சபையாக. ஐயோ, எவ்வளோ பெருசுங்க இது, இந்த பெரிய ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தோடு பெரிய பொறுப்பும் நமக்கு இருக்குது, ட்ரெமெண்டஸ் பொறுப்பு. சில பொறுப்புகளை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த அதிகாரம் முடிக்கணும் இல்லையா? ஜிஆர்பிசி சர்ச்சாக ஆவியானவர் காண்டி நம்மளை இருக்க பிடிச்சி இந்த காட்சியை நமக்கு காமிச்சிட்டாருன்னா, இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பி உன்னதத்தில் உட்கார வைத்து சகலத்தையும் தன் காலின் கீழே போட்டு, எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமை கீழே அவர் எல்லா காலின் கீழே போட்டு அவரை நமக்கு சபையாக கொடுத்து நம்மளை இத்தே பெரிய சரீரமாக அவருடைய முழுமையாக மாற்றிருக்கிறாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னுமே என்ன செய்வோம்? இந்த உலகத்துக்கு இயேசுடைய அழகை தெரிவிக்கிற ஒரு கருவியாக தான் நான் இருப்பேன். தேவனுடைய ஞானத்தை உலகமெல்லாம் வெளிப்படுத்த போதாமே, நான் தான் என் மூலமாக, என் சபையின் மூலமாக அதை இப்போவே வெளிப்படுத்தணும். பர்சனலாக நம்ம என்ன செய்வோங்க? பர்சனலாக சில விளைவுகள் இருக்குங்க, சில அப்ளிகேஷன்ஸ் என்ன? பிதாவானவர் இவ்வளோ பெரிய கிஃப்டை ஏன் கொடுத்துருக்கிறாரு? எவ்வளோ கிஃப்டை கொடுக்குவாங்களாம். ஒருத்தர் கிஃப்ட்டு செக் எழுதி கொடுத்தாரன், அவர் பணக்காரர், பிளாங்க் செக்கை கொடுத்துருக்கிறார். 5000 கோடியா 10000 கோடியா வேணால் எழுதிக்கலாம் அதில். ஆனால் அந்த செக்கை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானா ஒருத்தன். அப்படித்தான் நீங்களும் நானும். எவ்வளோ பெரிய ஈவு எப்படி கொடுத்துருக்கிறார் நமக்கு? எப்படி அவர் நம்ம எஜமானனா கிங்கா, நம்மளிருந்து தூரமாக இல்லை, நம்மளை விட்டு பிரியாத உயிர்ப்பாயும் ஈவா கொடுத்துருக்கிறார். உனக்கு என்ன குறை? கிருபை குறையா? அதிகாரம் குறையா? வல்லமை குறையா? ஞானம் குறையா? எல்லா பொக்கிஷ வீட அவர் உனக்கு இணைக்கப்பட்டு கொடுத்துருக்கிறார், இணைக்கப்பட்டு கொடுத்துருக்கிறார், பரிதபிக்கிற ஆர்கானிக்காக கொடுத்துருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அவருக்குள்ளே இருக்கிற கிருபெல்லாம் ஏன் கிருபை, அவருக்குள்ளே இருக்கிற ஞானமெல்லாம் எனக்கு, அவருக்குள்ளே இருக்கிற ஐஸ்வர்யெல்லாம் எனது. ஆகவே நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒரு ஜபம் யோசிச்சுக்க, இங்கிலீஷில் சொன்னேன், தேவனே உம்மை உம்முடைய பரிபூர்ணமாக நான் இந்த உலகத்தில் திகழுவதற்கு என்னை நீர் நிரப்பும். அவர் எல்லாத்தையும் நிரப்புறவர் இல்லையா? உம்முடைய பரிபூர்ணமாக நம்மளை பண்ணியிருக்கிறார். அவருடைய பரிபூர்ணமாக இந்த உலகத்தில் நாம் வெளிப்படுவதற்கு எப்படி தான் வெளிப்பட முடியும்? அவர் நம்மளை நிரப்புனாதான். நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நீங்கள் நிரப்புனாதான் உம்முடைய பரிபூர்ணமாக இந்த உலகத்தில் நான் திகழ முடியும். அசிங்கமாக இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய அழகே காட்ட முடியலையே. அவருடைய பரிபூர்ணம் நம்மளை நிரப்பும் போது தான் நம்ம அவரை வெளிப்படுத்த முடியும். எப்படி அவர் நம்மளை நிரப்புறது? நம்முடைய பிரச்சனை என்னன்னா, நான் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதான் பெரிய பிரச்சனை, என் வாழ்க்கையிலே தான் பிரச்சனை. நம்ம பெட்ரோல் டேங்கை நிரப்புற மாதிரி அவரை நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பெட்ரோல் டேங்கை எப்போ நிரப்புவோம்? நீ கார் வச்சுருக்கிறவங்க தெரியும், மாதத்துக்கு ஒரு தடவை நிரப்புவேன். நான் போய் ஃபுல் டேங்க் போடுப்பா, போட்டு அதை பற்றி யோசிப்பேன். அப்புறம் ஓட்டிக்கிட்டே இருப்போம், வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும், கவலையாக போட மாட்டேன். அப்படி அவர் நம்மளை நிரப்புறதில்ல. அப்படி தான் நம்ம நினைக்கிறோம், அதனால தான் நமக்கு பெரிய ஃபெயிலியர். ஒரு வாரம் நல்லா ஜாம் பண்ணி அப்போது திதி பாடல் பாடினோன்னு அவரை ஃபுல்லாக நிரம்புனதுனால இருக்கிறோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, பெட்ரோலே காலியாக கிடக்கும். அப்படி இல்லை அவர் நிரப்புறது, அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நம்மளை நிரப்புறவர். அதனால தான் அவர் சொன்னார், இப்படி நம்ம இருக்கிறதுனாலப்பா, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால நீ என்ன பண்ணணும்? என்னில் நிலைத்திரு. திருப்பியும் அடிப்படைக்கு வந்துடுறோம் பாருங்களா, ஜபத்தினாலையும் வேத வாசிப்புனாலையும் நீர் என்னில் நிலைத்திருக்கும் போது என்னுடைய நிறைவு உன்னில் பாயும். உன்னில் பாயும் போது என்னுடைய நிறைவாய் இந்த உலகத்தில் நீ கனி தருவாய். என்னில் நீ நிலைத்திருந்தால் அதிக கனிகள் தருவாயின்னு ஒரு சொல்லலையா? அப்படித்தான் இது வேலை செய்யும். நம்ம இஷ்டத்துக்கு இது வேலை செய்யாது இந்த மிஷின், புரியுதுங்களா? அவர் சொன்ன மாதிரி தான் வேலை செய்யும். நீ இப்போ மாதத்துக்கு ஒரு தடவை பெட்ரோல் போட்டுக்கிறேன்னா வேலை செய்யாது இது, நாளைக்கே நின்றுடும் வண்டியில், வண்டி வழியில் வழியிலே நின்றுடும் வண்டி. ஒவ்வொரு நேரமும் பெட்ரோல் போடணும். என்னில் நிலைத்திரு, வசனத்தில் நிலைத்திரு, நிலைத்திருக்கும் போது அதிக கனி தருவாய். அதனால என்ன ஆகும்ன்றாரு? அதிக கனி தரும்போது பிதா மகிமைப்படுவார் இல்லைங்களா? பிதாவோட அனந்த ஞானம் வாழ்க்கையில் தெரியும், பிதா மகிமைப்படுவார். அது நடக்கலையா பாருங்களேன். அடிப்படைங்க விட்டுடுறோங்க, அதில் கிருபையும் கிருபையின் சாதனங்களும் தனிப்பட்ட இம்ப்ளிகேஷன்ஸ் மாத்திரம் இல்லை. இந்த இயேசு நம்முடைய சரீரம், இயேசுடைய சரீரனாம் அவருடைய நிறைவுன்றது இன்னொரு சபையாக நம்முடைய விளைவுகள் இருக்குது, இம்ப்ளிகேஷன்ஸ் பயன்பாடுகள் இருக்குது. என்ன, எவ்வளோ அலங்கோலமாக சபை தென்படுது, ஒழுங்கீனமாக பிரிவாக பெருமையாக அவங்கவுங்க வாழ்க்கை, அவங்க வாழட்டும் நான் வாழட்டும், அதுதான் சபை. லிவ் அண்ட் லெட் லிவ். எவ்வளோ கிறிஸ்துவுடைய அழகை இது குலைக்கலை. சபை சபைன்னு பேரில் கிறிஸ்துவோடைய அழகை குலைக்கிறதுக்காக நம்ம சேர்றது, அது வந்து வீட்லேயே இருந்துடலாமே. சபையாக செயல்படணும், அவருடைய அழகை இதில் வெளிப்படுத்தணுமே. நாங்கள் தான் இயேசுவுடைய சரீரம், எங்களை பாருங்க, இப்படி தான் இயேசுடைய சரீரம் இருக்கோன்னு நம்ம வெளிப்படணுமே. கடவுளுக்கு எவ்வளோ அக்கறைங்க பாருங்களேன். அதனால தானே ரெவலேஷனில் திட்டுறாரு, நீ சரீரம்னு சொல்லிட்டு அப்படி செயல்பட மாட்டேன்றன்னு திட்டி திட்டி பண்ணுறாரு பவுல். அதுக்கு தான் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய வீட்டில் எப்படி நடக்கணும், இங்கே நடக்க வேண்டிய விதம் இருக்குது, நடக்கக்கூடாதுன்ற விதம் இருக்குது. இந்த மாதிரி நடக்க வேண்டிய விதம்னு நடந்தாதான் கடவுளுடைய பிரசன்னம் இங்கே வரும், அது இயேசுவுடைய சபையின் நிறைவாக இருக்கும். எப்படி என்ன, சில புல்லட் பாயிண்ட்ஸாக நோட் பண்ணியிருக்கேன். முதலாவது என்னங்க, சபையாக நம்ம எப்படி செயல்படணும்? நம்ம தலைக்கு தலை பேச்சை மட்டும்தான் கேட்கணும், அதுக்கு தான் அடங்கியிருக்கணும். உலக பேச்சை கேட்க வேண்டியதில்லை, உலக ட்ரெண்ட்ஸை கேட்க வேண்டியதில்லை. இப்படி சொன்னால் தான் மக்கள் வருவாங்க, இப்படி செஞ்சால் தான் நம்ம வளர்ச்சி, தலையினால தான் வரணும், அவர் பேச்சை கேட்டதுனால தான் வரணும். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், போதும் அது, கூட்டம் தேவையில்லை, பெரிய ஆட் தேவையில்லை நமக்கு. அவர் அவருக்கு அடங்கி தான் இருக்கணும். அதனால தான் தனிப்பட்ட விதத்தில் எப்படிங்க அவருக்கு அடங்கி இருக்கிற சபை, தனிப்பட்ட விதத்தில் ஏன் உங்களுக்கு பைபிள் கேலண்டர் கொடுக்குறோம், ஏன் பைபிளை படிக்கணுன்றோம்? ஏன்னா அப்போ தாங்க நீங்கள் தலை சரீரமாக இயங்க முடியும். தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையே ஒன்று சொல்லுது, நீங்களா ஒன்று யோசிச்சு போயிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க பைபிள் படிக்காமல்? அவர் தலை சொல்கிறது தான் அவர் வார்த்தையில் போட்டிருக்கிறாரு. அவர் தலை சொல்கிறது தான் நம்ம சிந்திக்கணும். அதனால தான் வசனத்தை தியானிக்கணுமே. அது வீட்டில் மாத்திரம் இல்லை, சர்ச்சுக்கு வந்தவொன்னே நான் என்ன சொல்லி கொடுக்குறேன், இவ்வளோ நேரம் என்ன சொல்லி கொடுத்தேன், அது தலை சொன்னதை தானே சொல்கிறோம். கதையாக சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் உலகம் சொல்கிற எதுவுமே இது உங்களுக்கு ஏன் புரியுதுங்களா? நம்ம சர்ச் மெம்பர்ஷிப்பாக ஏன் அவ்வளோ இது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறோம்? கண்டவங்களெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு மெம்பர்ஷிப்பில் நம்ம ஏன் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம்? ஒருத்தர் திட்டினாரு, வர மூணு மாதம் ஒரு மெம்பர்ஷிப் இல்லை, அங்கே போகிற ரெண்டு வாரத்துலேயே கட்டி அணைச்சி மெம்பர்ஷிப்பை கொடுத்துட்டாங்க, என்னையா சபை நீங்கள் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அது கிளப்பு, இது இயேசுவுடைய சரீரம். இயேசுடைய சரீரம், இயேசுடைய சரீரம்னா உண்மையாகவே இயேசு உன்னை சரீரமாக மாற்றிருக்கிறாரா, விசுவாசத்தோடு அவரோடு இணைந்திருக்கிறியான்னு பார்த்து தான் நாங்கள் மெம்பர்ஷிப்பை கொடுப்போம். அது கிளப்பு, கிளப்பில் ஈஸியாக மெம்பர்ஷிப் கிடைக்கும், இயேசுடைய சரீரத்தில் கிடைக்காதே. குழந்தைங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறது எவ்வளோ தப்புன்னு இது சொல்லுதா? இயேசுடைய சரீரம் சபை மெம்பர்ஸாக இருந்தால் எப்படிங்க ரட்சிக்கப்படாத பாவத்தில் பிறந்த குழந்தைகளை போய் இனிக்க போகலாம்? அது எவ்வளோ பெரிய பாவங்க அது. அப்போது சில பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க, இங்கிலீஷ் சர்வீஸில் ஒருத்தர் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பார், ஜான் கால்வின் கொடுத்தாரு ஃப்ளேவரில், அவங்களாம் கொடுத்தாங்க, மார்ட்டின் லூத்தர்லாம் கொடுத்தாரு, அவங்களாம் கரெக்ட், அவங்களாம் தப்பா, அவங்கெல்லாம் இன்னும் சீர்திருத்த, நம்மலாம் ஒன்றும் இல்லை தான் அவங்களுக்கு முன்னாடி. இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவர் அவங்களுக்கு உயிரோடு கொடுத்து ஆனபாப்டிஸ்ட்லாம் பார்த்துருந்தா அவங்க திருந்தி இருப்பாங்க. அவங்கெல்லாம் இதில் இன்னும் சீர்திருத்தப்படலை, அவ்வளோ ரோமன் கத்தோலிக்கிலேருந்து வந்தவங்க தான். புரியுதுங்களா? குழந்தைங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க சபை ஒழுங்காக நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது எவ்வளோ அவசியம். நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுது சபையில் மூணு காரியம் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? வெளிப்பிரகாரமாக பகிரங்கமாக தெரிஞ்ச மாதிரி உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு சபையை ஒழுங்காக காக்கணும். பாவம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது என்ன இருக்கக்கூடாது தெரியலையா? அதனால தான் இதெல்லாம் இருக்குது சபையில். ஒழுங்கினம் இருக்கக்கூடாது. மூணாவது கள்ளப்போதம் இருக்கக்கூடாது. சின்ஸ், ஃபால்ஸ் டீச்சிங், டிஸார்டர்லினஸ். நம்ம விசுவாச அறிக்கை சொல்லுது இது மூணும் வெளிப்படும் போது அங்கே ஒழுங்கு நடவடிக்கை செய்யணும். அங்கே என்னன்னு விசாரித்து அதை சரி பண்ண பார்க்கணும். அன்போடு அரவணைப்போடு செய்யணும், குடும்ப மாதிரி அன்போடு செய்யணும். அது செய்யணுமே, ஏன் செய்யணும், ஏன் செய்யணும்? அவங்க இருந்துட்டு போகிறாங்கன்னு நம்ம விடலாமா? நீங்கள் பாருங்கள், அப்படி தான் இருந்துட்டு வரீங்க, விடலாமா நீங்கள்? ஏன் விடக்கூடாதுன்னா, என் கை இருந்துட்டு போகுதுன்னு விடலாமா? இது கொஞ்சம் வியாதி வந்திருக்குது, இருந்துட்டு போகுதுன்னு விடலாமா? இதை ட்ரீட் பண்ணலைன்னா என்ன ஆகும்? உடம்பெல்லாம் பரவும், கொஞ்சம் புளித்த மாவு மொத்தத்தையும் பாதிக்கும்னு சபை சரீரமாக பார்த்தா நம்ம சொல்ல சும்மா இருக்க மாட்டோம். சும்மா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சரீரமாகவே பார்க்கறது இல்லையா நம்ம? இது என் பாடி, அந்த பாடிக்கு ஒன்று ஆயிருக்குது, அந்த பாடிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதை பார்த்து உடனே சரி பண்ணணும். அது மாத்திரம் இல்லை, சபை சரீரமாக பரிதவிப்பில் நம்ம வளரணுமே. வெறும் கண்டிப்பில் மாத்திரம் இல்லை, பரிதவிப்பில். ஒருத்தர் ஒரு கஷ்டம் இருக்குதுன்னா நம்ம ஃபீல் பண்ணுறோமா? மற்றவங்க இருக்குதா நமக்கு யோசிச்சு பாருங்களேன், இல்லவே இல்லை. ஏன் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியும்? அவர் பிரதர் வந்து உட்காந்து ஃப்ரைடே ப்ரேயர் பண்ணும்போதும் சரி, இப்போவும் ப்ரேயர் பண்ணும்போது, அவங்களுக்கு இவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணும்போது நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? நிறைய பேர் தூங்கிட்டு தான் இருப்பீங்க, இல்லை வேறு ஏதோ யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு சரீரமாக இருந்தால் ஐயோ அவங்களுக்கு வலி இருக்குதேன்னு என் வலி மாதிரி நான் உணர்வேனே, என் சரீரத்தில் ஒரு பாகம் ஆச்சே, இயேசுடைய சரீரத்தில் ஒரு பாகம் ஆச்சே. தலைக்கும் உடம்புக்கும் மாத்திரம் பரிதபிப்பு இருக்காது. வேதம் என்ன சொல்லுது? ஒரு அங்கம் வேதனைப்பட்டால் மற்றதும் அதோடு வேதனைப்படும். சிரிக்கிறவர்களோடு சந்தோஷப்படுகிறவோடு சந்தோஷப்படும், பாடுபடுகிறவோடு பாடுபடும். அதுதானே சபை நமக்கு இருக்கா? ஏன் அவங்ககிட்ட உறவே வளர்த்துக்கல, அவங்ககிட்ட பேசுகிறதும் இல்லை, அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு ஒருத்தர் ஒருத்தர் தெரியாது. நான் வந்தனா போனேனா சாப்பிட்டனா தூங்கினா, அது இல்லை சபை, அது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. வேதபூர்வமாக பரலோகத்துக்கு போகிற கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன பாருங்கள், ஒன்று எடுத்துக்கோங்க. தனிப்பட்ட விதத்தில் பரிசுத்தமாக இருக்கணும்னா இந்த உலகத்திலேயே எல்லாரும் விட பரிசுத்தமானு நான் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். தனிப்பட்ட விதத்தில் யாரும் இருக்கக்கூடாது. நான் ஒரு ஆசிரமத்தில் இருக்கணும், யாரும் கிட்ட இருக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்களேன், எனக்கு பரிசுத்த சோதனை எங்கே வருது? மனிதர்களோடு வாழும்போது தான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நமக்கு சோதனை, நம்ம ரொம்ப பரிசுத்தம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், திடீர்னு பிள்ளைங்க நம்மளை இரிட்டேட் பண்ணும், நம்ம பரிசுத்தம்லாம் எங்கே போச்சுன்னு தெரியாது. அதெல்லாம் மாய, அதெல்லாம் மாயன்னு தெரியுதா? அதெல்லாம் பரிசுத்தமே இல்லை. நம்மளாம் நினச்சோம் நல்ல ஃபீலிங்கு, திடீர்னு குடும்பம் ஒய்ஃப் இரிட்டேட் பண்ணுறது, இல்லை ஹஸ்பண்ட் இரிட்டேட் பண்ணுறது, எல்லாம் ஓடிப்போகுது. அதுவாக பரிசுத்தம், நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோம். உண்மையான பரிசுத்தம் என்ன தெரியுமா? இயேசு மாதிரி இருக்கிறது, இயேசு மாதிரி மாறி போகிறது. எத்தனை இரிட்டேஷன் எத்தனை இது வந்தாலும் பொறுமையாக சகித்து அன்போடு அவங்களுக்கு மத்தியில் நடக்கிறோம் பாருங்கள். அதுதான் அங்கே பரிசுத்தத்தில் வளர்றது. தனிப்பட்ட விதத்தில் உச்சகட்டத்தை அடைஞ்சிடலாம், அது நம்மளை நம்ம ஏமாற்றிக்கிது, அது பரலோகத்துக்கு கொண்டு போவார். இந்த நம்மளை விட முரணாக இருக்கிறவங்க, நம்ம பொறுமையை சோதிக்கிறவங்க, நமக்கு விரோதமாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு மத்தியில் உறவாடி பரிசுத்தமாக நம்ம எப்படி அவங்களுக்கு மத்தியில் எப்படி அன்பாக நடந்துக்கிறோம், கிருபையாக நடந்துக்கிறோம், அங்கே தான் பரிசுத்த வளர்ச்சி இருக்கு. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க பரிசுத்தத்தில்? அதுக்குத்தான் சபையில் கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்கு என்ன, இந்த சபையில் எப்படி இருக்கிறாங்க, இவங்களுக்கு மத்தியில் தான் நீ பரிசுத்தத்தில் வளரணும். கண்டுக்கவே மாட்டாங்க, இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, அப்படி இருப்போம், பொறுமையெல்லாம் சோதிக்கிற மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு மத்தியில் தான் உன்னை இயேசு மாதிரி நான் மாற்ற போகிறேன். அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் ஒருத்தர் ஒருத்தரை நம்ம விசாரிக்கணும், ஒருத்தர் ஒருத்தரோட உறவை பார்க்கணும். இல்லைங்க அவங்க பாயை சொல்ல மாட்டேன்றாங்க, இல்லை ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட நம்ம எப்படியாவது பழக பார்க்கணும், அப்படி தான் பழக பார்க்கணும், உறவை பார்க்கணும் அவங்கள. அதனால தான் பேதுரு சொல்கிறாரு, உபசரிப்பில் முன்னே நின்றுங்க, வீட்டுக்கு கூப்பிடுங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கங்க, ஒருத்தர் ஒருத்தர் ஓப்பனாக பேசுங்க, கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கங்க, அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் நம்ம உணரணும், அப்போ தான் அவங்களுக்காக ஜபிக்கும் போது ஆத்மார்த்தமாக ஜபிக்க முடியுமே. இல்லைன்னா அப்படி தான் போயிட்டுருப்போம், சரீரத்துக்கு அர்த்தமே இல்லை. பரிதபிப்பு நமக்கு இருக்கணுமே, பெரிய மோட்டிவேஷன். சப கடமைகள்லாம் நம்ம ஒழுங்காக ஆகிறதுக்கு என்ன தெரியுமா, நம்ம ஒவ்வொருத்தரும் உணரணும், நான் இயேசுவுடைய சரீரம், அவருடைய அங்கம், சபை அவருடைய சரீரம், அதில் நான் ஒரு அங்கம்னும் போது தான் ஒழுங்காக சபையாக செயல்பட ஆரம்பிப்போம், சபையாக செயல்பட ஆரம்பிப்போம். யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப அவசியங்க. பரிதபிப்பில் வளர்றது, பிரிவினை இருக்கக்கூடாது. ஆகவே ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, திஸ் டிமாண்ட்ஸ் அன் ஆக்டிவ் ரிஜெக்ஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் இண்டிவிஜுவலிசம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை, புதிய ஏற்பாடு கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து தனிக்கட்ட வாழ்க்கை இல்லை, தனிக்கட்ட வாழ்க்கையை நிராகரிக்கணும், சமுதாய வாழ்க்கைக்கு என்னை உட்படுத்திக்கணும். அதுக்கு தான் சபைக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார். இங்கே தான் இயேசு மாதிரி மாறுது, அவர் சாயலாக மாறுறது இல்லைங்களா. தனி மனிதத்துவம், ஆவிக்குரிய தனி மனிதத்துவத்தை நாம் நிராகரிக்க வேண்டும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுங்க. பாருங்களேன், ஒரு திடீர்னு என் விரலுக்கு ஏதோ ஒரு அயற்சி நெருப்பு இங்கே பத்துது, ஏதோ தீர்ப்பு ஒன்று ஆகுது, எனக்கு ஒன்றும் உணர்வுன்னா என்ன காரணம், எனக்கு ஒன்றும் ஃபீலிங்கெல்லாம் என்ன காரணம்? ஒன்று, அது என் விரலில் கட்டாக இருக்கலாம். இன்னொன்று, இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது, அது குஷ்டமாக இருக்கலாம். பாருங்கள், அந்த மாதிரி நம்ம சபையில் சொல்கிறேன், நிறைய குஷ்டம் இருக்குது, அது ஆண்டவர் போக்கி நரம்பெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கணும். ஆவியானவர் இறங்கும்போது தான் அதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒருத்தருக்கு ஒரு வழினா நம்ம எல்லாருக்கும் ஃபீல் பண்ணணும், ஒருத்தர் ஒரு கஷ்டம்னா நம்ம எல்லோரும் அதை உணரணும். அதுக்காக ஜபம் பண்ணணும், நமக்கு நடந்த மாதிரி ஜபம் பண்ணணும். எப்போ போக போகிறோம், இன்னும் எல்கேஜிலேயே இவ்வளோ நாள் இருக்க போகிறோம், போகணும் இல்லையா? முன்னேறணும், சபையாக சரீரமாக நம்ம முன்னேற உதவி செய்யட்டும் ஆண்டவர். கடைசியாக, இந்த உலகத்துலேயும் நமக்கு ஒரு பணி இருக்கு இல்லையா, சபையாக செயல்படுறது மாத்திரம் இல்லை, சரீரமாக இந்த உலகத்துக்கு உனக்காய் எனக்காய் நடந்திட கால்கள் வேண்டும், எனக்காய் பேசிட வாய்கள் வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தானே வெளிப்பட முடியும், தானே செய்ய முடியும். சமாதான தூதுவத்தை இந்த உலகத்தில் ராஜா வந்து எல்லாரையும் அழிக்கிறதுக்கு முன்பதாக அவருடைய தூதுவர்களாக நம்மளை அனுப்ப வந்திருக்கிறார். ஏ தூதர்கள் அனுப்பியிருக்கலாம், இல்லை என் சபை தான் போ, என் சபை தான் நான் அனுப்புவேன்னு இருக்கிறாரே, அவரை ஏமாத்தலாமா நம்ம? இயேசுக்கு இந்த உலகத்தில் பாருங்களேன், அவர் பிரசங்கம் பண்ணார், இந்த உலகத்தில் இருந்தார், என் ஆடுகளை நான் கொண்டு வர வேண்டும், அவர்களுக்காக தான் உயிரை விடுறேன், என் ஆடுகள் இன்னமும் இந்த மந்தையில் இல்லாதவங்க இருக்கிறாங்கன்னு வேதனையோடு சொன்னார். சொல்லிட்டு செத்துட்டு அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். இப்போ அவர் அந்த இன்னும் அந்த ஆடுகள் வரலையே, அந்த வேலையை யார் செய்யணும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை யார் செஞ்சாங்க? அவர் சரீரம் தானே செஞ்சிச்சு, அந்த சரீரம் தானே உருவாக போச்சு, அந்த வேலை நம்ம தானேங்க செய்யணும். அந்த சரீரம்னு உணர்ந்தா தான் அந்த வரும், அந்த பரிதபிப்பு அப்போ தான் வரும் இல்லைங்களா. இயேசுவோடைய பரிதபிப்பு வரும், ஆத்மா மேலே பரிதாபம் வரும், ஆத்மா பாரம் வரும், சரீரம்னு உணர்வு இல்லை, அவர் தலை நான் சரீரம், அவர் வேலையை செய்கிறதுக்கு தான் இந்த உலகத்தில் இருக்கிறேன்ற பாரம் இல்லையே நமக்கு. பாருங்களேன், பரிசுத்தாவி தான் நம்ம கண்ணை திறந்து இதெல்லாம் உணர்த்தணுமே, கிறிஸ்து வந்து இதை செஞ்சுக்கிட்டு வர பணி. கடைசியாக, இந்த சபையில் பாருங்கள், யூடியூப்பில் இருக்கிறவங்களையும் சரி, நேராக கேட்குறவங்களுக்கும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து வந்தது, மரித்தது, உரித்தது, பரலோகத்துக்கு போனது, இந்த ஆசீர்வாதம் எல்லாமே சபைக்கு தான், எல்லா ஆசீர்வாதம் நான் தான் அந்த சபையை கட்டுவேன், அந்த சபைக்காகத்தான் வருவேன், அந்த சபையில் இருக்கிறவங்கள தான் மகிமைப்படுத்துவோம், பரலோகத்துக்கு போவாங்க. அந்த சபையில் பெரிய கேள்வி, நீங்கள் என்ன கேட்கணும், அந்த சபையில் நீங்கள் இருக்கிறீங்களா, அந்த சபையில் இருக்கிறீங்களா? அந்த சபையில் நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு எந்த எதிர்கால நம்பிக்கையும் இல்லை. எந்த நம்பிக்கையும் இல்லை. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் சபைக்குள்ளது. நம்ம ஊரில் சபிக்கப்பட்ட ஒரு டிஸ்பென்சேஷனல் போதகம் வந்து இது ஒரு பெரிய காரணம் சபையை அவமதித்ததுக்கு. என்ன காரணம்? இஸ்ரவேல் தான் முக்கியம் எல்லாத்துக்கும், சபை முக்கியம் கிடையாது. அவர் சரீரமும் அவரை நிறைவாக்குற ஒரு சரீரம் முக்கியம் இல்லையா? இஸ்ரவேல் முக்கியமாக என்ன ஒரு போக்கிரித்தனம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு போக்கிரித்தனமான போதகம் தான் அது. இஸ்ரவேல் முக்கியம், இஸ்ரவேல் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இப்போ அது இஸ்ரவேல் தான் முக்கியம்னு சொல்லி சபையிலையும் ஒழுங்காக இருக்கிறது இல்லை. வேத சபையாக பார்க்கறதில்ல, ஏதோ ஒரு போலி சபைக்கு போகிறது. அவங்களுக்கெல்லாம் அந்த ஏன் அப்படி போகிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த டிஸ்பென்சரி நிறைய பேர் இப்படி தான், சபைக்கே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, போலி சபைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏன் அப்படி நம்புகிறாங்கன்னா அவங்க தியாலஜி தான், அவங்க தியாலஜி தான். ஏன் திடீர்னு ரகசியமாக இயேசுக்கு வருவார், நான் எந்த எங்கே இருந்தாலும் எடுத்துக்குவார், ஏன் முக்கியம் இஸ்ரவேல் தானே அப்படின்ற ஒரு போலி போதகத்தில் ஏமாந்து போயிட்டுருக்கிறாங்க. அதில் விழுந்துடாதீங்க, அது ஒரு பயங்கரமான ஆபத்து. நீங்கள் அந்த சபையில் எப்படிங்க இருக்கிறது, அதனால் நீங்கள் திடீர்னு இப்போ மெம்பர்ஷிப் அப்ளிகேஷன் பண்ணி பண்ண சொல்லலை. வெளிப்பிரகாரமாக ஆகுறது இல்லை, இது கிளப்பில் சேர்ற மாதிரி இல்லை. இயேசு கிறிஸ்துவோடு சரீரமாக இணைக்கப்படும் போது தான் நம்ம சபையில் சேர முடியும். எப்படி இணைக்கப்படுறது? இயேசுவோடு சரீரத்தோடு இணைக்கிற ஒரே க்ளூ என்ன? விசுவாசம்தான். விசுவாசத்தின் ஊடாகவே நாம் இயேசுவோடு இணைக்கப்படுகிறோம். ஆகவே அவர்தான் தேவன், அவர்தான் என் பாவத்துக்காக மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், இன்றளவுக்கும் தேவனாக இருக்கிறார்னு நீங்கள் அவரை நம்பும் போது, உங்கள் மனசுக்குள்ளே அதை விசுவாசிக்கும் போது அவரோடு இணைக்கப்படுறீங்க. உங்களுக்கு ஆவியானவர் மறுஜன்மம் கொடுத்து அவரை இணைச்சி அவரோடு இணைக்கப்பட்ட ஆவியானவர் தான் இயேசுக்குள்ளே உங்களை இணைக்கிறவர். அவர் இணைக்க உடனே இணைச்சிருந்தா நீங்கள் வெளியில் இருக்க விரும்பவே மாட்டீங்க. அது எங்கே இருந்தாலும் சரி உளுந்து ஓடி எந்திரிச்சு வந்து அவர் சபையில் நான் மெம்பராக இருக்கணும், அதுக்கு வெளியில் இன்னமே இருக்கவே மாட்டேன்னு தான் இருக்கணும். அது இணைச்சிருந்தா அப்படித்தான் வரும். என் வரல போய் தனியாக அங்கே போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கணும்னு பார்க்குமா? அதுக்கு ஏதோ பிரச்சனை தான் அது இல்லைங்களா? அது என் வரலே இல்லாமல் இருக்கும், தனியாக இயங்கவே இருக்காது. இணைஞ்சிருந்தா நான் சபையோடு இணையணும்னு வந்தே வரும். அப்படி இருக்கிறீங்களா? நீங்களும் சில பேர் மெம்பர்ஷிப்பை தள்ளி தள்ளி போடுறீங்க. அது பாருங்களேன், ஆண்டவருக்கு எவ்வளோ கோவப்படுத்தும் அது. ஆண்டவர் உங்களுக்குள்ளே உண்மையாக வேலை செஞ்சுருந்தா ஆண்டவர் கீழ்ப்படியாமல் பாவத்தை செய்கிறீங்க. இதை உணர்ந்து நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு சபை அவருடைய முழுமை என்பதை உணர்ந்து நம்ம வாழ ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணு.